الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يتذكر إلا أولو الألباب
صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ألا أنبعكم بخير أعمالكم وأزكاها عند مليككم وأرفعها في درجاتكم وخير لكم من إنفاق الذهب والورق وخير لكم من أن تلقوا عدوكم فتضربوا أعناقهم وتضربوا أعناقكم قالوا بلى قال ذكر الله رواه الإمام مالك في المؤتة وأحمد في مسنده والترمذي في سننه أو كما قال لها تيفريت கருபாரத்துக் கொண்டிருக்க கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், சீர்தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வுலகத்துக்கு வருகை தந்த எங்கள் உயிரோடும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. உள்ளனித்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி ஏற்றிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மிக அழகான ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனுடைய அழகுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு அல்லாஹுடைய படைப்பும் ஈடாகாது. மனிதனை அல்லாஹ் அந்த அளவுக்கு அழகான படைப்பாக படைத்திருக்கிறார். சூரியனை விட மனிதன் அழகானவன், சந்திரனை விட ஒரு மனிதன் அழகானவன் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய அழகுடைய தோற்றத்தை குர்ஆனிலே பல இடங்களிலே வர்ணிக்கிறார். لقد خلقنا الانسان في احسن تقويم நாம் மனிதர்களை மிக அழகான ரூபத்திலே படைத்திருக்கிறோம். احسن تقويم அந்த அழகுக்கு சொல்லி முடிக்க முடியாது. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட மனிதனுடைய உருவம் இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக அழகானது. فصوركم واحسن صوركم நாம் உலகத்திலே மனிதர்களை மிக அழகான வடிவிலே படைத்திருக்கிறோம் என்றும் குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் கூடாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். பெரியார்களே, சகோதரிகளே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் மஸ்ஜிது நபவியிலே அவர்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் மார்க்கத்துடைய ஒரு ஃபத்வாவை, தீர்ப்பை கேட்பதற்காக வேண்டி வந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், அவர் திருமணம் முடிக்கும் பொழுது மனைவியிடத்திலே அவர் சொல்லியிருந்தார், நான் உன்னை திருமணம் முடிப்பேன், நான் எப்பொழுது உன்னை வந்து பார்ப்பேனோ நீ சூரியனை விட மிக அழகானவனாக இருக்கணும், சந்திரனை விட நீ அழகானவனாக இருக்கணும், அப்படி இல்லாவிட்டால் நான் உன்னை தலாக்கு சொல்லுவேன் என்று தன்னுடைய மனைவியிடத்திலே வேண்டி அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய மனைவியை போய் பார்க்கிறார். சூரியனை விட அந்த சந்திரனுடைய அழகு ஒரு பக்கம் இருக்க அந்த பெண்ணிடத்திலே லேசான ஒரு அழகை கூட காண முடியாது. இப்பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை இமாம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இமாம் அவர்களே நான் இப்படி ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன், எனவே அந்த சூரியனை விட நீ அழகில்லாததாக இருந்தால் உன்னை நான் தலாக் சொல்லிவிட்டேன் என்று நான் முத்தலாக் சொல்லியிருக்கிறேன், எனவே அந்த பெண் எனக்கு இப்ப தலாக்காகி விடுவாளா அல்லது அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா என்பதுதான் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த நபருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், தலாக் என்பது ஒரு விளையாட்டல்ல, இது விளையாடக்கூடிய ஒன்றல்ல, அதனால் அந்த மனைவி உனக்கு தலாக்காக விவித்தாள் என்ற தீர்ப்பு செய்யப்படுகிறது. பெரியார்களே சகோதரர்களே, அந்த மாணவர்களே அந்த வகுப்பிலே அமர்ந்திருந்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நபரை அழைத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று கேட்க இவரும் இந்த பிரச்சனையை சொல்ல இமாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் உனக்கு தலாக்காக மாட்டாள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அந்த பெண் உனக்கு தலாக்காக மாட்டாள். இவர் சொல்கிறார், இமாம் மாலிக் சொல்கிறார், அந்த பெண் தலாக் என்று நீங்கள் தலாக் இல்லை என்று சொல்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு தீர்க்கமான முடிவை தர வேண்டும் என்று அவர் நிற்கிறார். பெரியார்களே சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு இமாம் ஷாஃபிஈ கலைக்கிறார். சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் இஸ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்சன தக்வீம், நாம் மனிதனை மிக அழகான ரூபத்திலே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அஹ்சன் என்ற வார்த்தை சூரியனுக்கோ சந்திரனுக்கோ பாதிக்கப்படவில்லை, எனவே மனிதன் சூரியனை விட மிக அழகானவன், மனிதன் சந்திரனை விட மிக அழகானவன். இந்த அஹ்சன் என்ற வார்த்தை மனிதனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் பாவித்திருக்கிறானே தவிர ஏனைய மிருகங்களுக்கோ சூரியன் மனிதனை விட பிரகாசமாக இருக்கலாம், சூரியன் மனிதனை விட மிக ஒளிமிக்கதாக இருக்கலாம், ஆனால் அழகாக இருக்க முடியாது. அப்படி அல்லாஹ் சூரியன் அழகென்று இருந்தால் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்திலே சூரியனுடைய விடயத்திலேயும் அஹ்சன் என்ற வார்த்தையை பாவித்திருப்பான் என்றே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அங்கே பதில் சொல்கிறார்கள். பெரியார்களே சகோதரிகளே, இமாம் குருசிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சரித்திரத்தை அவருடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு அழகான ரூபத்திலே தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். எப்படி அல்லாஹ் மனிதனை அழகாக படைத்திருக்கிறானோ மனிதனுடைய செயலையும் அல்லாஹ் அழகை தான் விரும்புகிறார். எப்படி அழகை விரும்புகிறான் என்றால் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த வாழ்க்கையை கொடுத்த நோக்கமே அஹ்சனு அமலா, மனிதர்களே மிக அழகான அமல் யார் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டித்தான் வாழ்வையும் ஹயாத்தையும் மௌத்தையும் குறித்திருக்கிறேன் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். அப்படியாக இருந்தால் எது மிக அழகான அமல், எது உலகத்திலே மிக அழகான அமல், இதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினாலேயே அல்லாஹ் சொல்ல வைத்திருக்கிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய அல்லது இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டால், நபி அவர்கள் ஏன் உலகத்திற்கு வந்தார்கள் என்று யாராவது ஒரு கேள்வியை விட்டால் ஒவ்வொருத்தரும் அவருடைய மூளைக்கு பட்ட பதிலை சொல்வார்கள். சிலர்கள் சொல்வார்கள், உலகத்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி காபிர்களை அழித்து இஸ்லாத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒருவர் தான் ரசூலுல்லாஹ் என்று இன்னும் ஒரு சாரார் சொல்வார்கள். இன்னும் சிலர்கள் உலகத்திலே கிலாபத்துடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்று நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மாத்திரம் பிடித்து அதனை பதிலாக சொல்வார்கள். பெரியார்களே சகோதரர்களே, எந்த நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திற்கு அனுப்பினானோ அதே நபியுடைய வாயால், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறேன், உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நபி அவர்களை பார்த்து, நபியே நீங்களே உங்களுடைய வாயால் சொல்லிவிட்டு போறீங்கள், நான் ஏன் உலகத்திற்கு வந்தேன் என்பதை நபியே நீங்களே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். قل நபியே அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நான் உலகத்துக்கு வந்த நோக்கம் அது இலல்லாஹ் உலகத்திலே புரட்சி செய்வது இரண்டாவது, உலகத்திலே கிலாபத்தை நிலைநாட்டுவது இரண்டாவது, மக்களுக்கு நன்னடத்தையை காட்டுவது இரண்டாவது, நான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வந்திருக்கிறேன் என்பதை நபியே உங்களுடைய வாயால் நீங்களே சொல்லிவிட்டு போங்கள். قل هذه سبيلي இதுதான் என்னுடைய பாதை. தமிழிலே பொதுவாக இதற்கு தருதுவா செய்தால், மொழிபெயர்த்தால், இது என்னுடைய பாதை என்றால் இதர பாதைகள் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. பெரியார்களே, சகோதரிகளே, அரபு மொழியிலே இந்த குர்ஆன் இறங்கப்பட்டிருக்கிறது. அரபி உடைய அந்த அரபு மொழியுடைய இலக்கணத்தின் ஊடாகத்தான் குர்ஆனுடைய ஆயத்துகள் விளங்கப்பட வேண்டும். எப்படி தமிழிலே எதுவாய் பயனிலை இருக்கிறதோ, எழுவாய் வந்தால் பயனிலை தேவை, ஒரு எழுவாயும் பயனிலையும் சேர்ந்தால் அது பூர்த்தியான ஒரு வார்த்தையாக இருக்கும். இதே போன்று அரபியிலே எழுவாய் பயனிலை இருக்கிறது. அதற்கு அரபியிலே சொல்லப்படும் முபுததா கவர்ந்து சொல்லப்படும். எப்பொழுது எழுவாயோடு ஒரு அறியப்பட்ட சொல்லும் பயனிலையோடு ஒரு அறியப்பட்ட சொல்லும் சேருமோ, அந்த வார்த்தையை அது உறுதிமிக்க வார்த்தையாக மாற்றும். அரபியிலே சொல்வதாக இருந்தால், ஒரு முபுததாவான அந்த ஒரு இஸ்மோட எப்பொழுது ஒரு மாரிபா சேருமோ, இதே போன்று கபர் என்று சொல்லக்கூடிய பயனிலையோடு எப்பொழுது ஒரு மாரிபா சேருமோ, அந்த சொல்லை வலுவாக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை இஸ்முல் இஷாரா, ஒரு அறியப்பட்ட சொல் எழுவாயாக வந்திருக்கிறது. என்பதை அதுவும் பயனிலை ஒரு அறியப்பட்ட சொல்லாக வந்திருக்கிறது. அப்படியாக இருந்தால் அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன? நபியே சொல்லுங்கள், ஆதிஹி தபீரி, இது மட்டும்தான் என்னுடைய பாதை, வேற எந்த ஒரு பாதையும் கிடையவே கிடையாது. ஆதிஹி தபீரி, நபியே சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய பாதை, இது மட்டும்தான் என்னுடைய பாதை. அது இதெல்லாம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பாதை. நான் உலகத்திற்கு வந்த நோக்கமே மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி, இது என்னுடைய பாதை மட்டுமல்ல. என்னை யாரெல்லாம் இஸ்லாத்துடனும் நல்லோக்கத்துடனும் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாதையும் இதுதான் நபியே என்று சொல்லிவிட்டு போங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, அப்படியாக இருந்தால் நபி அவர்கள் உலகத்திலே யாரை அறிமுகம் செய்தார்கள், யாரை அறிமுகம் செய்தார்கள், யாருடைய மகத்துவத்தை அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். முழு உலகத்திலேயும் தினா நடக்கட்டும், அல்லது மக்கள் மத்தியிலே மிதக்கட்டும், உலகத்திலே பயங்கரமான பாவங்கள் நடக்கட்டும், எப்பொழுது அல்லாஹ் என்று அழைப்பு விடக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய தன்னுடைய நாவால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கும் பொழுது, முழு உலகத்திலேயும் சிறுக்கிகள் நடந்தாலும், முழு உலகத்திலேயும் விதாத்துகள் நடந்தாலும், முழு உலக மக்களும் தினா செய்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரு மனிதன் உலகத்திலே இருக்கும் வரைக்கும் கியாமத்துடைய நாள் வரமாட்டான். புகாரியிலே வஹி இறங்கப்பட்ட பாடம் தெளிவாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறார்கள். முதலாவது வசனம் ரசூலுல்லாஹிக்கு இறங்குது, இஸ்ரா என்ற ஆயத் இறங்குது. பெரியார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலே பார்க்கலாம் பட்டமளிப்பு விழா நடத்தப்படுகிறது. பல்கலைக்கழகங்களிலே பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பட்டமளிப்பு விழா நடத்துகிறார்கள். பெரும் பெரும் பாடசாலைகளிலே பட்டமளிப்பு விழா நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, மதரசாக்களிலே ஆலிம் என்ற பட்டம் பல ஆலிம்களுக்கு முன்னால் பல மனிதர்கள் பார்த்திருக்க ஷஹாதா கொடுக்கப்படுகிறது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் பட்டமளிப்பு விழா நடத்துகிறார். மக்களுக்கு முன்னாலே அல்ல, மனித சஞ்சாரமே இல்லாத என்று சொல்லக்கூடிய அந்த குகையிலே ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நபிக்கு பட்டம் கொடுத்தார். வைத்தியர் என்ற பட்டம் அல்ல, பொருளியலாளர் இன்ஜினியர் என்ற பட்டம் அல்ல, ஒரு ஆசிரியர் என்ற பட்டம் அல்ல, நபி என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. முதலாவது ஆயத் திறந்தது இஸ்ரா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா அன பிகாரி, ஓலை காட்டக்கூடியவர் ஒரு மலக்கு. நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஓல தெரியாது. இஸ்ரா யா முஹம்மத், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே ஓதுவீராக, மா அன பிகாரி, எனக்கு ஓல தெரியாது. மூன்றாவது விடுத்தம் தன்னுடைய நெஞ்சோடு அணைக்கிறார்கள். இவ்வளவு பிரமாண்டமான ஒரு மலக்கு ஒரு மனிதரை கட்டி அணைத்தால் அது எவ்வளவு பெரிய வருத்தமாக இருக்கும். வகை என்பது எவ்வளவு பாரமானது. நபி அவர்களை கட்டி அணைத்து இஸ்ரா யா முஹம்மத், முஹம்மதை ஓதுவீராக. நபி அவர்கள் ஓத தெரியாமல் அந்த வார்த்தைகள் உள்ளத்திலே வந்துவிட, அதாவது வந்து விடுவதற்கு முன்னால் நபி அவர்கள் ஓதுவது போன்று தன்னுடைய நாவை அசைக்கிறார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கிறான், நபியே, குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு கஷ்டப்பட தேவையில்லை. நபியே, லா துஹர்ரிக் பிஹி லிஸானக, உங்களுடைய நாவை உசுப்ப தேவையில்லை. நபியே, இன்ன அலைனா ஜம்அஹு வகுர்ஆனா, நிச்சயமாக உங்களோட உள்ளத்தில இந்த முழு குர்ஆனையும் கொண்டு சேர்ப்போம். நபியே, நீங்கள் பின்தொடருங்கள். அவர் ஓதி காட்டினால் அவருக்கு பின்னால் நீங்கள் இஸ்ராய் ஒழியுங்கள். நபியே, பெரியார்களே, சகோதரிகளே, மூன்றாவது விடுத்தம் நபி அவர்கள் சுயமாக ஓதுகிறார்கள். அந்த வார்த்தைகள் இதற்கு முன்னால் பாடமிடப்படவில்லை. நபி அவர்கள் அந்த வார்த்தையை பார்த்தில்லை. நபி அவர்கள் சுயமாக ஓதுகிறார்கள். இஸ்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ கலக், கலகல் இன்ஸானா மின் அலக், இஸ்ரா வரப்புகல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம், அல்லமல் இன்ஸானா மா லம் யஅலம். இந்த அஞ்சு வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். என்ன சொல்கிறார்? இஸ்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ கலக், உம்முடைய படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. கலகல் இன்ஸானா மின் அலக், இரத்த கட்டியை கொண்டு அல்லாஹ் படைத்தானே, அந்த ரப்பை பற்றி ஓதுவீராக. ஹலகல் இன்ஸான மின் அலக், பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அந்த வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறான். இருட்டு அறையிலே மனித சஞ்சாலமே இல்லாத அந்த இடத்திலே முஆனகா செய்து நபிக்கு நபி என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. நபி என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. உலகத்திலே பட்டம் கொடுக்கப்பட்டால் அதற்கு பின்னால் அவருக்கு ஜாப் இருக்குது. டாக்டர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டவர் அந்த திகதியிலே அவர் வேலைக்கு போகணும். ஆசிரியர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டவர் அந்த டேட்டிலே அவர் வேலைக்கு போகணும். எந்த பட்டம் கொடுக்கப்படுகிறோ அந்த பட்டத்திற்கு பின்னால் ஜாப் இருக்கிறது. நபி அவர்களுக்கு எதிராக இறக்கி அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தார். நபி என்ற பதவியை அல்லாஹ் கொடுத்தார். சூரா புத்த சிறை இறக்கி அல்லாஹ் ஜொப்ப கொடுத்தான். இந்த ஆயத்து இறங்க சையதுனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி அவர்கள் ஓடோடி போய், என்னை போர்த்துங்கள். புகாரிலே வருகிறவே, மிகவும் கடுமையான குளிருடைய காலத்திலே நபி அவர்களுடைய நெற்றியிலே இருந்து வேறுவைகள் கொட்டிக் கொண்டிருக்கும். சொன்னார்கள், கம்மிலூனி கம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், எனக்கு கடும் காய்ச்சலாக இருக்கிறவே என்று போர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜொப்பை எடுத்து, நபி என்ற பதவியை எடுத்து அவர்கள் போர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜொப்பை கொடுக்கிறான். சூரா முத்தஸ்ஸிர் இறக்கி, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய நபியே, கும் ஃபஅன்ஸிர், எழும்பி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்.
இஸ்லாத்தை தெரியாமல், மார்க்கத்தை தெரியாமல், தீனை பற்றி தெரியாமல் மக்கள் பொதுவாக்கிலே வரிகேட்டிலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். நபியே, உங்களோட ஜொப்பு அதுதான். நபி என்ற பட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஜொப், மக்களிடத்திலே முயற்சி செய்யுங்கள். அல்லாஹுவின் பக்கம் அவர்களை அழையுங்கள். அழைக்கும் பொழுது யாரை பற்றி பெருசாக பேசணும், நபியே உங்களுடைய ரப்பை பற்றி பேசுங்கள். அல்லாஹ் பெரியவன் என்று உலகத்திலே குரல் கொடுங்கள். அல்லாஹுடைய பெரிய தன்மையை பற்றி பேசுங்கள். மக்களிடத்திலே பகலுடைய காலத்திலே நபியை நீங்கள் நீச்சல் அடியுங்கள். அரபுல சபஹன் என்று சொல்றதை நீச்சல் அடிக்கிறதுக்கு சொல்ற வார்த்தை. நீச்சல் அடிக்கக்கூடியவன் கடலிலே ஆற்றிலே நீயக்கூடியவன் நின்றால் அவன் தாண்டிடுவான். கடைசி வரைக்கும் அவன் நீச்சலிலே இருக்கணும். நபியே, பகலுடைய காலங்களிலே மக்களிடத்திலே நீச்சல் அடியுங்கள். ஆனால் இரவுல இருந்து அந்த மக்களுக்காக வேண்டி தொழுது துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாவத்தை, இந்த தாவத்துக்கு அல்லாஹ் களம் அமைக்கிறான், அல்லாஹ் பவுண்டேஷன் போடுகிறான். இதுதான் இஸ்ரா இறக்கப்பட்ட ஆயம். பெரியார்களே, சகோதரிகளே, இதை சொல்லித்தான் ஆகணும். யாரையும் எதிர்ப்பதற்காக வேண்டியோ அல்லது யாருடைய வார்த்தையையும் கூட்டையும் பிழை என்பது சித்தரிக்க காட்டுவதோ நோக்கமல்ல. ஹக்கை ஹக்காக சொல்வதுதான் நோக்கம். இந்த இஸ்ராயை வைத்து மனிதர்கள் படுத்துற பாடு. மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வலிகேட்டில் இட்டுச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரா என்பது யாரால் யாருக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டது? அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மலக்கை அனுப்பி அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹிக்கு சொன்னதை வைத்து இந்த வார்த்தை எவ்வளவு தூரத்திற்கு அது பாதிக்கப்பட்டு மக்களை வலிகேட்டிலே கொண்டு போய் இருக்கிறார்கள் என்றால், இதிலே அல்லாஹ் உலகத்துடைய படிப்பை படிக்க சொல்லியிருக்கிறார். உலகத்துடைய கலைகளை அல்லாஹ் படிக்க சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த இஸ்ராவுடைய வார்த்தை என்று பகிரங்கமாக பேசுகிறார். இதை ஒரு பிம்பரிலே சொல்லும் பொழுது மக்கள் மாட்டு விளங்குகிறார்கள். இவர்கள் படிப்புக்கு விருப்பம் இல்லாதவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதே விடயம் ஒரு இடத்திலே பேசப்பட்டது. அவர் ஒரு சாதாரண ஒருவர் அல்ல, நன்றாக படித்தவர். அவர் சொன்ன வார்த்தை, பிம்பரிலே உலகத்துடைய கல்விகள் படிக்க கூடாது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். பிழையான அர்த்தத்தை சொன்னார்கள். உலகத்திலே யாரும் இப்படி சொல்ல மாட்டார்கள். நாங்கள் அப்படி சொல்லவில்லை. உலகத்துடைய கலைகளை படிக்க வானம் என்று சொன்னால் நாங்கள் ஏன் இந்த மொழியை படித்திருக்கிறோம்? அப்படியாக இருந்தால் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த அரபு பாட்டையிலே தானே பொதுமாக்கல் செய்யப்படணும். ஏன் இந்த தமிழிலே செய்கிறோம்? தமிழை படிக்க போய்தானே, ஆங்கிலத்தை படிக்க போய்தானே, ஆங்கிலத்திலே பயம் செய்யப்படுகிறது. படிக்க வேண்டாம் என்று சொல்லல்ல. அல்லாஹ் இந்த ஆயத்திலே குர்ஆனை சொல்கிறார். இந்த ஆயத்துடைய நோக்கம் அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதைத்தான் பெரியார்களின் சகோதரிகளை விளங்கப்படுத்துகிறோம். இதே இஸ்ரா குர்ஆனிலே பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஓரிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இஸ்ரா இந்த வார்த்தை. எங்கள் எல்லோருக்கும் இந்த இஸ்ரா தெரியும். சூரா அலக்குடைய இஸ்ரா மட்டும்தான். அம்மா ஜுதுல வரக்கூடிய இஸ்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற இஸ்ரா மட்டும்தான் தெரியும். கியாமத்துடைய நாளையில மனிதர்களுடைய கழுத்தில அவர்களுடைய பட்டோலை கொழுகப்பட்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மக்களையும் அவர்களுடைய கழுத்தில் அந்த பட்டோலைகளை கொழுகப்பட்டு அனைவர்களையும் அல்லாஹ் முட்டு கால்ல வைப்பான். كل أمة تدعى إلى كتابها سورة جاثية لسورة وترى كل أمة جاثية أول أمة برغلهم نانجل مُتِّكَّ لِلَيْ بَيْكُو அவர்களுடைய கலத்திலே அவர்களுடைய பட்டோலைகள் நன்மை தீமையுடைய செயலேடுகள் அவர்களுடைய கலத்திலே மாட்டப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தோடு அவர்களை கியாமத்துடைய நாளிலே அழைக்கப்படும். அழைத்து அல்லாஹ் சொல்லுவார், இந்த இஸ்ரா தெரியா, இதுக்கும் படிக்கிற அர்த்தத்தை வைப்போமா? அப்ப கியாமத்துடைய நாளையில சுவர்க்கமா நரகமா, நன்மையா தீமையா என்று அல்லோடு அல்லோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் இவனை பார்த்து சொல்வான், படியப்பாங்க அர்த்தம் கொடுங்களே பாபு. அல்லாஹ் அந்த இடத்துல இக்ரா சொல்றான் போன்ற பட்டோலைய வாக்கு, அந்த இக்ரா இந்த சொல் பட்டோலைய பார்த்து போகுது. அந்த இடத்துல இக்ரா என்றால் போன்ற கிதாப வாக்கை, போன்ற நன்மை தீமை செயலேற்ற வாக்கை. இக்ரா கிதாப கபா பினப்சிகள் யௌம அலைக ஹசீமா, உலகத்தில நீ சீலேலியா நல்லவனா கெட்டவனா என்று சொல்வதற்கு இந்த புத்தகமே உனக்கு போதும். இந்த புத்தகத்தை படி. இந்த வாரத்தை அப்பா யாராவது அர்த்தம் கொடுப்போமா? ஏன் அந்த இக்ரா மட்டும் தானே தெரியும்? தெரியாதீர்களே சகோதரிகளே, அல்லாஹ் எதை சொல்கிறான்? ரப்ப பத்தி படி. பிஸ்மி ரப்பிக, உனது ரப்புடைய பெயரை கொண்டு ஓதி. சூறாவை ஆரம்பிக்கிறான், முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறான்? அல்லாஹுக்கு சுஜூது செய், அல்லாஹ்வை நெருங்கி. ஓண்ட படிப்பு இருக்கணும், அல்லாஹுக்கு சுஜூது செய்ய. ஓண்ட படிப்பு இருக்கணும், அல்லாஹுக்கு நெருங்க. இக்ரா கொண்டு ஆரம்பிச்சு சுஜூத கொண்டு முடிக்கிறான். இக்ரா கொண்டு ஆரம்பிச்சு அல்லாஹ்வை நெருங்கிட்டு முடிக்கிறான். அப்ப எந்த படிக்க, எந்த படிப்பை படிக்க சொல்றான் அல்லாஹ்? பெரியார்களே சகோதரிகளே, இவ்வளவு தெளிவாக தாவத்துக்கு அத்திவாரம் போட்ட முதல் குர்ஆனுடைய ஆயத் இக்ரா என்ற வார்த்தை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று கல்வி, அதாவது இறை ஞானம். இரண்டாவது நபித்துவ ஞானம். மூன்றாவது கல்வி ஞானம். இறை ஞானம் என்றால் ரப்புக்கு இருக்கக்கூடிய அறிவு. இது ஒரு நபிக்கும் எட்டி பிடிக்க முடியாது. இது ஒரு நபிக்கும் எட்டி பிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அறிவு. அல்லாஹ் குர்ஆனிலே தன்னை ஹக்கீம் என்று பேசுறான். நான் ஒரு ஹக்கீம், நான் ஒரு ஞானி என்று அல்லாஹ் பேசுறான். இது இறை ஞானம். அல்லாஹ்வுடைய இந்த ஞானத்தை நபிமார்களுக்கு கூட பிடிக்க முடியாது. அடுத்தது நபித்துவ ஞானம். இது ஒரு நீண்ட தலைப்பு. இல்ம் ஹிக்மத் என்ற வார்த்தை ஒரு நீண்ட தலைப்பு. பெரியார்களே சகோதரிகளே, அடுத்தது நபித்துவ ஞானம். நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு. இத சஹாபாக்களுக்கும் எட்டி பிடிக்க முடியாது. எங்களை விடுவோம், நபியவர்களோடு இருந்த சஹாபாக்களுக்கே எட்டி பிடிக்க முடியாது. நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறிவு. அதுக்கும் அல்லாஹ் ஹிக்மத் என்று சொல்லியிருக்கிறான். وَلَقَدْ آتَيْنَا آلَ إِبْرَاهِيمَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம் என்றால், தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல ஹிக்மத் என்றால் நுபுவா, நபித்துவத்தை கொடுத்தோம். அந்த இடத்துல ஹிக்மத் என்பது நபி என்ற அர்த்தம். மூன்றாவது கல்வி ஞானம். இதற்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ. அதே ஹிக்மத் தான். நான் லுக்மானுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம். ஒரு நபி அல்ல அவர், ஒரு அப்துல் சாலே, அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர். அந்த இடத்துல ஹிக்மத் என்றால் நுபுவத் அர்த்தம் அல்ல. அல் ஃபஹம் வல் ஃபிக்ஹ் ஃபில் இஸ்லாம். மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுத்தோம். பாருங்க, குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய மூன்று ஹிக்மத்துக்கு மூன்று அர்த்தம். ஆனால் அனைத்தும் ஹிக்மத் என்று பாவித்திருக்கிறார். இதற்கான அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், உலகத்திலே கண்ணை இழந்திருக்கலாம், இது ஒரு குறை அல்ல. காலை இழந்திருக்கலாம், இது ஒரு குறை அல்ல. கால் இல்லாதவர்கள் பொய் கால்களை பொருத்தி அவர்கள் சாதிக்கக்கூடிய சாதனைகளை, கால் இருக்கக்கூடியவர்களை பார்க்க பெரிய சாதனைகளை உலகத்திலே படைக்கிறார்கள், இது ஒரு குறை அல்ல. அண்மையிலே மரணித்த ராபிதா அல் ஆலமுல் இஸ்லாமி, உலக பத்துவா புனிவுடைய தலைவர் ஷேக் இப்னுபாஸ் ரஹிமஹுல்லாஹ், இவர்தான் முஃப்தி ஆம், முழு உலகத்துடைய ராபிதாவுடைய முஃப்தியாக இருந்தார், முழு உலகத்துடைய பத்துவா குழுவின் தலைவர். அந்த ராபிதாவுக்கு கீழாலதான் மிஸ்ருடைய அசர் பல்கலைக்கழகம் அரசு கீழால, இலங்கையுடைய ஜிமியா அரசு கீழால. இது உலகத்துடைய பத்துவா குழுவின் தலைவர். ஆனால் ரெண்டு கண்ணும் தெரியாதவர். இது அவருடைய குறைய காட்டல்ல. குறை என்ன தெரியுமா? மார்க்கத்தை விளங்காம, இந்த ஹிக்மத்தை விளங்காம இருப்பது, மார்க்கத்துடைய அறிவில்லாமல் இருப்பது. பெரியார்களே சகோதரிகளே, ரப்பு சொல்கிறான், நாடினவர்களுக்கு மார்க்கத்துடைய ஞானத்தை கொடுப்போம், ஹிக்மத்தை கொடுப்போம். யாருக்காவது நாங்கள் மார்க்கத்துடைய ஞானத்தை கொடுத்தோம் என்றால் முழு உலகத்துடைய நலவும் கொடுக்கப்பட்டவர் போல. அவர் கால் இல்லாமல் இருக்கட்டும், முழு உலகத்துடைய நலவும் கொடுக்கப்பட்டவர் தான் மார்க்கத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. பெரியார்களே, சகோதரிகளே, நபி அவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர், எழுத வாசிக்க தெரியாதவர். சரி, இஸ்ரவேலுக்கு படிக்கிற நடத்தத வைப்போம், அப்படியே வெற்றி பாபம் மிச்சாவுறாங்க. இஸ்ரவேல் என்றால் உலகத்துடைய படிப்பை படிங்க, அந்த அர்த்தத்தை வச்சோம். குர்ஆன் ஆயத் இறங்குது, இஸ்ரா என்று இறங்குது, இறங்கி நபி அவர்கள் நபியாக மாறி இப்ப ஹுதைபியா வருகிறது. ஹுதைபியா வருகிறது. ஹுதைபியாவுடைய நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழிச்சி முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதப்படணும். அதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை நோக்கி சொன்னார்கள், அந்த இடத்தை அழிச்சிருங்க. சஹாபி சொன்னாரே, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை என்னால் அழிக்க முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்தை எனக்கு காட்டுங்கள், நான் அழிக்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதின இடம் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அப்ப நபி அவர்கள் மரணித்து, அதாவது பிறந்து நபி பட்டம் கிடைத்து இக்ரா இறங்கினத்திற்கும் இதற்கும் மத்தியில் சுமார் 19 வருஷம். அப்ப 19 வருஷம் ரசூலுல்லாஹ் எழுத வாசிக்க தெரியாதவராக இருந்திருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் மடையனாவா இருந்தாங்க? அப்ப இக்ரா என்று அல்லாஹ் சொன்னதற்கு ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கலையே, ரசூலுல்லாஹ் படிக்கலையே. உங்களோட வலது கையால் எழுத தெரியாம இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் எழுத தெரியாதவர், முழு உலகமும் சேர்ந்து சொல்லட்டும், ரசூலுல்லாஹ் எழுத தெரியாத ஒரு மடையன் என்று. அப்ப ரசூலுல்லாஹ் எந்த அறிவை கட்டிருப்பார்கள்? பெரியார்களே, சகோதரர்களே, பதில்ல கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். நபி அவர்கள் மஷூரா செய்தார்கள், நல்ல நோக்கத்தை வச்சு இந்த கைதிகளை என்ன செய்வோம். ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலே மஷூரா செய்தார்கள். சையதுல உமர் எடுத்த வாக்குல சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், முடிவு இவர்களுடைய விஷயத்தில் இவங்கள கழுத்தை விட்டுறதா என்ன முடிவு? ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான கவலை. கேட்டார்கள் அதர் அபூபக்கர் இடத்துல, உங்கள மஷூரா என்ன? யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மஷூரா ஜிஸியாக்களை இவர்களிடத்துல நாங்கள் அறிவித்து முஸ்லீம்களுக்கு கீழால் இவர்களை வெற்றி கொள்வோம். அவர்கள யாருக்கு எழுத வாசிக்க தெரியுமோ, அல்லது அவர்களுக்கு யாருக்கு யுத்தத்துடைய பயிற்சிகள் தெரியுமோ, அவர்களை வைத்து நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு பழக்குவோம் என்று மஷூரா சொல்ல, நபி அவர்கள் இந்த மஷூராவை முடிவு செய்தார்கள். மஷூரா முடிவு செய்யப்பட்டவுடன் ஒரு ஆயத் இறங்குது. எப்படி ஆயத்? மா கான லின்நபி அன் யகூன லஹு அஸ்ரா. மா கான லின்நபி என்பதற்கு நேரடி தர்ஜுமா செய்யறண்டா, நபியே உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நபியே உங்களுக்கு எந்த முடிவும் எடுக்கலா. மா கான லின்நபி அன் யகூன லஹு அஸ்ரா, கைதியாக பிடிக்கப்பட்டவர்களுடைய விஷயத்துல நபியே உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஹத்தா யுத்ஸின ஃபில் அர்த், என்னுடைய முடிவும் அவர்களை குறைக்கிறது தான். என்னுடைய முடிவும் அதற்கு உமருடைய முடிவு தான். யார் சொல்றான்? ரப்பு சொல்கிறான். அந்த மஷூரா மட்டும் நீங்க எடுக்காம இருந்திருந்தா, லௌலா கிதாபும் மினல்லாஹி லமகலமக்கும் ஃபீமா அஹல்தும், நீங்க எடுத்த முடிவுக்கு நாங்க உங்களை தண்டிச்சிருக்கோம். மஷூராவுடைய முடிவுண்டு இருப்பதனால விட்டுரோ. ஏன் இந்த முடிவும்? யுஸ்தினபில் அருள், பூமியில அவர்களை குறைக்கிறதா இந்த முடிவு என்று சொல்லி, இவ்வளவு பெரிய பதிலுடைய யுத்தத்தை செய்த ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நபியே அவர்களை வச்சு எழுத வாசிக்க தெரிஞ்சவர்களை வச்சு எங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் என்று முடிவு செய்தீர்களே, எனவே நபியே நீங்க துனியாவை விரும்புறீங்க. யார பார்த்து சொல்றான்? துனியாதான் எப்பாத்தா சொல்றான். இவ்வளவு பெரிய நபி எப்பாத்து சொல்றான், நபியே துரீதூன அரவத் துனியா, நபியே நீங்க துனியாவை விரும்புறீங்க, அதனாலதான் இந்த முடிவை செஞ்சீங்க. வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, ரப்பு அவர்களை புதைப்பது கொண்டு ஆகிரத்தை விரும்புகிறான். நீங்க உலகத்துடைய ஒரு காரியத்தை விரும்புறீங்களே. அப்ப சொன்னாங்க, இதற்கும் ஆதாரம் சொன்னாங்க, ரசூலுல்லா எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால வந்து எச்சரிக்கை தெரியா, அதற்கு பின்னால அல்லாஹ் காட்டின வழி தெரியா. படிக்க வானம் என்று சொல்லல, படிக்க வானம் என்று சொல்லல. எது முதலிடம்? எதற்கு இஸ்லாத்துல முதலிடம்? ஒரு ஆணுக்கா, ஏனைய கலைகளுக்கா? அதற்கு தான் பல் கலை கழகம், அது பல கலைகளுடையது. ஒரு ஆண் அது எப்பவும் பழமை வாய்ந்தது. இதை ஒவ்வொரு ஆணித்தரமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளும் விளங்கணும். பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சஹாபாக்கள் படிப்பு அறிவில்லாதவர்கள், இது எல்லோருக்கும் தெரியும். சஹாபாக்களிலே எழுத வாசிக்க தெரியாதவர்கள் தான் அநேகமானவர்கள் இருந்தார்கள். புகாரியிலே ஒரு அபூர்வமான சரித்திரம் வருகிறது. நபி அவர்கள் பிற்காலத்திலே நடக்க இருக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் இப்படி ஒரு யுத்தம் நடக்கும் என்று அந்த யுத்தத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கிட்ட ஒரு சஹாபி உடனே இஸ்லாத்துக்கு வந்தார். அப்பதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் சொல்லியிருக்க மாட்டார். ரசூலுல்லாவை கண்டு இஸ்லாத்துக்கு வந்த உடன் ரசூலுல்லா இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சம்பவத்தை ரசூலுல்லா தலைவாக்கு சொன்னார்கள். நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளவரசி ஒட்டகம் அல்லது குதிரைக்கு மேல் ஏறி சவாரி செய்து வருவாள் என்று ரசூலுல்லா சம்பவத்தை சொல்லும் பொழுது அப்ப இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி சொன்னாரு, யா ரசூலுல்லா, அந்த பெண்ணை எனக்கு தாங்கள் என்றார். புகாரிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் உனக்கு தான், அந்த பெண் உனக்கு தான் என்று சொன்னார்கள். சஹாபாக்களும் இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த யுத்தம் நடக்குது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இளவரசி குதிரை அல்லது ஒட்டகத்தின் மீது ஏறி வந்து கொண்டிருக்கிறார். இவர் ஓடி போய் அந்த பெண்ணுடைய கையை பிடிக்க போனார். யுத்தத்துடைய ஒரு சட்டம் இருக்கிறது, யுத்தத்திற்கு அமீராக கலீபாவாக யார் இருக்கிறாரோ அவர் கனிமத்துடைய பொருள்களை பிரித்து தரும் வரைக்கும் யாருக்கும் கனிமத்தை இருக்க முடியாது. அமீர் தான் கனிமத்தை பிரித்து தருவார். இவருடைய கனிமத் பங்கிடப்படுவதற்கு முன்னால் இவர் அந்த பெண்ணை ஓடி போய் பிடிக்க பார்த்தார். அந்த பெண்ணுடைய நாணவம் வந்திருந்தார். அவர் சொன்னார், என்ன தங்கச்சி எடுக்க போறீங்களா? சொன்னார்கள், நபியவர்கள் இருக்கும் பொழுதே இந்த பெண் உனக்கு தான் என்று உங்களோட தங்கச்சர சூருவா எனக்கு தந்துட்டாரு. அவர் கேட்டார், அதற்கு யாரு சாகி? யாரு சாக்கி? கிட்ட இருந்த சகாபாக்களை சொன்னார்கள், இவர்கள் அதற்கு சாக்கி. இப்பொழுது அந்த நாண சொல்கிறார், எவ்வளவு தீனார்கள் திருகம் கேட்டாலும் தருவேன், எவ்வளவு உங்களுக்கு பணம் தேவையோ பணத்தை கொடுக்க தயார், ஆனால் தங்கச்சை தரமாட்டேன் என்று சொல்ல இந்த சஹாபி சொன்னாரு, அப்படியாக இருந்தால் எனக்கு 60 திருகம் தாங்க என்றார். கிட்ட இருந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். கேட்டார்கள், அதை இளவரசிய கொடுத்து 60 வாங்குற? இளவரசி உனக்கு 600 கேட்கலாமே, 6000 கேட்கலாமே, வெறும் 60 கேட்டிருக்கிறாய். அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, எனக்கு 60 தங்கள எண்ணிக்கை தெரியாது, 60-70 எண்ணிக்கை தெரியும் என்றால் கேட்டிருப்பேன். எனக்கு என்ன தெரியாது? தெரியாதீர்களே சகோதரிகளே, எண்ணிக்கை தெரியாது. ரசூலுல்லா ஒரு பெண் வருவாள், அந்த பெண் உனக்குத்தான் என்று ரசூலுல்லா சொன்னதுல ரசூலுல்லாவுடைய வாக்குல உறுதி. இதுதான் படிப்பு. எண்ணிக்கை தெரியாது. புகாரில் அவர்களே புதிய புதிய விடயங்களை சொல்லி அபூர்வமான அர்த்தங்களை குர்ஆன் ஹதீஸுக்கு வைத்து சமூகம் பெரிய ஒரு தூரத்துல போய்விட்டது. இந்தியாவில் இருந்தால் 25 தன்னுடைய அந்த நிலைமையில இருந்தார். என்ன நிலைமை? எழும்பின நேரத்திலே சுபஹ் சொல்லலாம் என்ற போக்கில் இருந்தார். இது பிரிவினைக்காக வேண்டியோ அல்ல, இதற்கு பின்னால் வரக்கூடிய முஸ்லீம்கள் கண்விழிக்கோனுமே, பொதுமக்கள் யாரிடத்திலே தீர்ப்பை கேட்கணும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். 25 பின்னால் இந்தியாவிலிருந்து குரல் கொடுக்கிறார், இஸ்லாம் கோ சலாம் கர் தேகே தேகியா. எனக்கு பின்னால் இருந்த இந்த கூட்டத்தினர்களை 2 சாரார்களாக கண்டேன். ஒரு சாரார் முருத்ததுகளாக போய்விட்டார்கள். இன்னும் ஒரு சாரார் சுபஹ் இல்லாமல் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானார்கள். எனவே நான் இஸ்லாத்துக்கு சலாம் சொல்லி உட்காருகிறேன் என்று 25 வருஷத்துக்கு பின்னாலேயும் மீண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பும், ஏன் இப்படியான ஒரு தீர்ப்பை எடுத்தார்கள்? இதற்கு ஆதாரம் என்ன? புகாரிலே முஸ்லிம் சரீஃபிலே வருகிறது, நபி அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு போனார்கள். இந்த சரித்திரத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நபி அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு போனார்கள், இரவு கடுமையான யுத்தம், யுத்தம் முடிவு, யுத்தத்துடைய முடிவு ஏற்படுகிறது இரவுடைய பிந்தின பகுதியிலே. சஹாபாக்களுக்கு தூங்கவும் ஏதாவது விதிக்கவும் ஏதாவது விழித்திருந்தால் சுபாவுக்கு இன்னும் நேரம் இருக்குது, தூங்கினால் தூக்கம் வைத்தது. யுத்தத்தை முடித்து மிக டயர்டாக சஹாபாக்கள் வருகிறார்கள். இப்பொழுது நாங்கள் எப்படி எல்லாம் வைத்துவிட்டு தூங்கிறோமோ இதே போல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலாலை பார்த்து, பிலால் நீங்க ஒரு உதவி செய்யணும், நாங்கள் உறங்கி விடுவோம், சுபாவுடைய நேரம் வந்தவுடன் நீங்கள் எங்களை எதிர்பார்க்கணும் என்று ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை எதிர்பார்ப்பதற்கு முடிவு செய்தார்கள். ஆனால் பிலாலுக்கு உட்கார முடியாது, நின்று கொண்டு நீங்க இருக்கணும், ஏன் அவர் உட்கார்ந்திருந்தால் அவருக்கும் தூக்கம் வைத்திடும். இரவு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி முழிக்கல்ல, உலகத்துடைய ஒரு காரியத்துக்கு முழிக்கல்ல, உயிர் தியாகம் செய்துவிட்டு வந்து தூங்கியிருக்கிறார். பெரியார்களே, சகோதரிகளே, ஹலரத் பிலாலும் தூங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். நின்ற நிலைமையிலே தூக்கம் போகுது, நின்று கொண்டே தூங்குறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்கு சூரிய வெளிச்சம் படுகிறது. நபி அவர்கள் விழிக்கிறார்கள். விழித்தவுடன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டார்கள். எவ்வளவு பெலமான சத்தம் என்றால், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபியுடைய இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை வைத்துத்தான் நாங்கள் முடித்தோம். தூக்கம் வைத்து இந்த இன்னா லில்லாஹி சந்தோஷத்தை சொல்ற வார்த்தையா? அதை கடுமையான கவலையில சொல்ற வார்த்தை? சுப தப்பி பேசிட்டே ரசூலுல்லாஹ் கவலையில சொல்கிறார்கள். சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, அர்ரஹ்லா, உடனே வாகனத்தை கட்டுங்க, இந்த இடத்துல போகாதீங்க, வாகனத்தை கட்டுங்க. சிறிது தூரம் போனதற்கு பின்னால் வெகுவெடுத்து உடனே சுபஹுடைய கலாவை சொல்லுங்கள். முஸ்லிம் சரீஃப் செய்கிறது. கேட்டார்கள் சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ், ஏன் அந்த இடத்துல சுபஹ் சொல்லல? சொன்னார்கள், அந்த இடத்துல ஷைத்தான் ஆக்கிரமித்திருக்கிறான், சுபஹ் சொல்லாத இடத்தை ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான், அதனால அந்த இடத்திலே நான் சொல்ல விரும்பல. இப்ப நீங்க யோசிங்க, இது சுபஹ் சொலாம சொல்றதுக்கு, சுபஹ் சொலாம தூங்குறதுக்கு காரணமா இது? அதே ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நடந்ததே இருக்கா? ஏன் நடந்துச்சு? ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவலைப்பட்டார்கள், அதனுடைய கலாவை சொல்வார்கள். இது எழும்பின நேரத்தில் சுபஹ் சொல்வதற்கு ஆதாரமா இது? இத புரிஞ்சு கொள்வதற்கு தான் சரித்திரத்தை சொன்னேன். பெரியார்களே, சகோதரிகளே, மார்க்கம் என்பது உண்மை. குர்ஆன் ஹதீஸ் எந்த இடத்திலையும் கை கொடுக்குது. ஹிட்லர் இப்ப அறிவிக்கிறார், ஹிட்லரை பற்றி விம்பர்ல சொல்ல வேண்டுமோ அல்லது அவனுடைய கூட்டங்களுக்கு ஆதாரம் அல்ல, அவனுடைய குரல் கொடுத்து அவன் எப்படிப்பட்டவன் உலகம் அறிந்திருக்கிறது. அவன் சொல்கிறான், நான் சர்வதிகார ஆட்சி செய்தவன் என்று முழு உலகமும் என்ன பார்த்து பேசுது. ஆனால் நான் உலகத்திலே 90% யூதர்களை கொண்டிருக்கிறேன். அவன் சொல்கிறான், 90% யூதர்களை கொல்ல எனக்கு ஏன் 10% அந்த யூதர்களை கொல்ல முடியாது? நான் அவர்களே 10% விட்டு வைத்திருக்கிறேன். நான் விட்டு வைத்த காரணம், பின்னால் வரக்கூடியவர்கள் யூதர்கள் யார் என்று விளங்கோடும் என்பதற்காக வேண்டி விட்டு வைத்திருக்கிறேன். இல்லண்டா அவர்களையும் கொண்டிருப்பேன். தெரியார்களே, சகோதரிகளே, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி இஸ்லாத்துக்கு வருகிறார். அவர் சொல்கிறார், நான் இவ்வளவு பெரிய படிப்பை படித்து எனக்கு நேர்வழி காட்டினது விஞ்ஞானம் அல்ல, குர்ஆனுடைய ஒரு ஆயத். அந்த ஆயத்தை வெப்சைட்ல போட்டிருக்கிறார், இந்த ஆயத்து தான் எனக்கு நேர்வழியை கொண்டு வந்து சேர்த்தினது. பெரியார்களே, சகோதரர்கள், இந்த ஹகீகத்தை விளங்கி இதனுடைய தலைப்பு, நீண்ட தலைப்பு, இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்திலே இந்த இல்ம் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான், இதனுடைய பிரதிபலன் என்பதை இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் பார்ப்போம். பெரியார்களே, சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் தெளிவாக விளங்கி எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் இதே மார்க்கத்துடைய அடிப்படையிலே இட்டு சென்று மீதான துவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் திருப்பி செஞ்சொல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக, எங்கள் அனைவர்களுக்கும் மார்க்கத்துடைய விளக்கத்தை தந்தருவாயாக, ஹக்கை ஹக்காக புரிய வைப்பாயாக, பாத்திலை பாத்திலாக புரிய வைத்து அதிலிருந்து கவிழ்ந்து கொள்வதற்கு திருப்பி செஞ்சொல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பெர்தோஸை தந்தருவாயாக. ஆமீன், ஆமீன், வ ஆஸ்தத அவானா.
For more lectures, visit slhub.com.